சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 58 அத்தியாயம். மாளிகை சிறை. காடுகளில் கண்ணி வைத்து காத்து பறவை குரல் கொடுத்து பட்சி பிடிக்கும் வேட்டுவ பெண்ணை விட சாமர்த்தியமாகவும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத வகையில் குயிலை கூட பழிக்கும் இனிமையான பறவை குரலை இருமுறை தோப்பிலிருந்தே அள்ளி எழுப்பியதும், அந்த குரலின் இனிமையிலேயே கருவூர் சமணமட தலைவர் அழுந்தி கிடந்தார். ஆதலால் எதிரே இருந்த மாளிகையில் பக்க கதவு ஒன்று திறந்ததையோ, திறந்த கதவின் வழியாக முக்காடிட்ட உருவம் ஒன்று தன்னையும் அள்ளியையும் நோக்கி வந்ததையோ அவர் உடனே கவனிக்கவில்லை. சமணரிகளும் அள்ளியும் ஒளிந்திருந்த தோப்பில் இருந்த நானோவித மரங்களின் புஷ்பங்கள் அனைத்தின் மனத்தையும் எதிரில் இருந்து வீசிய தென்றல் கவர்ந்து வந்ததால் பலவித வாசனைகள் கலந்து ஏதோ ஒரு கதம்ப மனம் அடிகளின் நாசியில் புகுந்து கொண்டிருந்தது. மா இழுப்பை மரங்களோடு கலந்து நின்ற தேவதாருவும் தன் மலரின் சிறப்பை அடிகளுக்கு உணர்த்த அதிக பிரயத்தனப்பட்டதானாலும், இழுப்பை பூக்களின் பெருமனம் தேவதாறு மா இம்மர புஷ்பங்களின் மனத்தை ஓரளவு அடக்கிவிட்டதைக் கண்டடிகள், இழுப்பை கசப்பிலும் மனமுள்ள மலர்கள் உண்டாகத்தான் செய்கின்றன. வாழ்க்கையில் இப்படித்தான் போலிருக்கிறது. கசப்போடு ஏதோ சில இன்பரச துளிகளும் கலந்திருப்பதால் தானே மனிதன் உயிரை அத்தனை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றான் என்று உள்ளுக்குள் எண்ணி எண்ணி இயற்கையின் விசித்திரத்தை பற்றி வியந்து நின்றார். வேறு சமயமாக இருந்திருந்தால் அடிகளின் இந்த வியப்பு நீடித்து இருக்கும். வெகு விரிவாக பறந்த அவர் எண்ணங்களை வேதாந்த ரீதியில் இழுத்து சென்றிருக்கும். ஆனால் உலக ஜீவராசிகள் அனைத்தையும் சற்று வேதாந்தத்தில் துளைக்க விட்டு மீண்டும் சற்றென்று தனது வலைக்குள் இழுத்துக் கொள்ளும் மாயை அவர் எண்ணங்களை பட்டென்று அறுக்கவே அவர் சுயநிலை அடைந்து தாம் வந்த பணியை பற்றி நினைக்கலானார். பணியை பற்றிய நினைப்பு வந்ததும் இருக்கும் இடத்தை பற்றியும் யாருடன் இருக்கின்றோம் என்பதை பற்றியும் நினைத்து பார்த்த அடிகள் வேதாந்த சித்தத்தை ஓர் உதறல் உதறிவிட்டு அது இருந்த இடத்தில் அரசியல் யோசனைகளுக்கு இடம் கொடுத்தார். நாட்டு நலனை முன்னிட்டு இருங்கோவேல் பூவழகி திருமணம் நடக்க வேண்டும் என்று பிரமானந்தர் விரும்புகிறார். இதே நாட்டு நலனை முன்னிட்டு யவனராணியும் அல்லியும் இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் யார் சொல்வதை நான் கேட்பது? இளம் சொழிய சொந்த நாடு திரும்பும் வரையில் இங்கு போர் மூளக்கூடாது என்று பிரமானந்தர் பிடிவாதமாக இருக்கிறார். இளம் சொழியன் இனி தமிழகம் திரும்புவான் என்பது என்ன நிச்சயம்? ஆனால் அவன் யவன நாட்டின் அடிமை கூட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் அல்லது வழியிலேயே கொல்லப்பட்டிருந்தால் அப்பொழுது அவன் எப்படி திரும்ப முடியும்? அப்படி அவன் திரும்பவில்லை என்றால் சோழ மண்டலத்தின் கதி விபரீதமாகிவிடுமே. இருங்கோவேள் பூவழகி திருமணத்தை முடித்து நாங்கூர் வேளையும் அவனோடு இணைத்து விட்டால் தற்சமயம் போர் தடைப்படும். இந்த இடைவேளை அமைதி இளம் சொழியன் திரும்பாவிட்டால் நிரந்தர அமைதியாகிவிடுமே. அப்படி இருங்கோவேளின் கீழ் சோழ மண்டலத்தில் நிரந்தர அமைதி ஏற்பட்டால் அவனுக்கு உதவ இன்று வந்திருக்கும் பெரும் சேரலாதனும் மதுரையிலிருந்த வண்ணம் சேரனை ஆட்டி வரும் பாண்டியனும் சோழ பேரரசை ஒரு சிற்றரசாக அடிக்க தயங்க மாட்டார்களே. இதையெல்லாம் பிரம்மானந்தர் யோசித்தாரா என்று தமக்குள்ளே பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டாடிகள் தமது கையை பிடித்து அள்ளி உழுக்குவதை அறிந்து ஏன் அள்ளி என்று கேட்டார். அள்ளி பதில் ஏதும் சொல்லாமல் எதிரே மாளிகை தோட்டத்தின் வழியாக தங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த உருவத்தை காட்டி, அதோ வருபவர் நம்மை நோக்கித்தான் வருகிறார். இந்த தோப்பு முனைக்கு வந்ததும் சற்றென்று திரும்பி அக்கம் பக்கத்தில் காவலை சோதித்து மீண்டும் மாளிகையை நோக்கி செல்வார். அவர் திரும்பியதும் நாம் இருவரும் அவரை தொடர வேண்டும் என்று அடிகள் நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி விளக்கினார். அடிகள் அள்ளியையும் பார்த்து எதிரே வந்து கொண்டிருந்த உருவத்தையும் ஒருவரை கவனித்துவிட்டு குரலை மிகவும் அடக்கிக் கொண்டு, அள்ளி உங்கள் இருவருக்கும் போர்வை இருக்கிறது, எனக்கு போர்வை இல்லையே. மாளிகை காவலர் என்னை கண்டுவிட்டால் என்ன செய்வது என்று அள்ளிக்கு மட்டும் அவர் குனிந்து பேசிய போது அள்ளியின் முகத்தில் தவழ்ந்திருந்த சுருட்டை மயிர்கள் இரண்டு காற்றிலாடி அடிகளின் முகத்தில் பட்டதாலும், அள்ளியின் தலையில் போர்வைக்குள் மறைந்திருந்த வாச மலரும் நாசியை துளைத்ததாலும், என்னதான் காஷாயம் கட்டியிருந்த போதிலும் மனித உணர்ச்சிகளை அதிகமாக வெற்றி கொள்ளாத அடிகள் தமது அருக கடவுளையும் அடுத்து புத்தரையும் ஒருமுறை மனத்தில் இருத்தி உணர்ச்சிகளை சுயவசப்படுத்திக் கொள்ள முயன்றார். எந்த சமயத்திலும் எந்த துறவியையும் வைராக்கியசாலியான விஸ்வாமித்ரனையும் கூட கலங்க வைத்த விரக்தி உணர்ச்சிகளாக மாற்றிக்கொண்ட அடிகள், இதற்குத்தான் துறவிகளுக்கு பெண் சவகாசம் கூடாது என்று தனி மடமும் கட்டுகிறார்கள் போலிருக்கிறது. எனக்குத்தான் எத்தனை சோதனைகள்! அன்று ராணியை தூக்கி செல்ல பணித்தார் மன்னர் கரிகாலர், இன்று அள்ளியோடு பூவழகியோடு நெருங்கி பழகி அரசியல் நாடகத்தை நடத்த வேண்டிய பொறுப்பை பிரம்மானந்தர் சுமத்தியிருக்கிறார். என்னை போல உலக நாடகங்களில் சிக்கும் துறவிக்கு துறவரம் தேவைதானா என்று தம்மை தாமே கடிந்து கொள்ளவும் செய்தார். எனக்கு போர்வை இல்லையே, உங்களை தொடர்ந்து எப்படி வருவேன் என்று கேட்டுவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு அடிகளை பார்த்து அள்ளி லேசாக புன்முறுவல் காட்டி, அடிகளே தியானத்துக்கு இது சமயமல்ல என்றாள். தியானத்தை கெடுக்க பெண்கள் உதவுவதுதான் புராணங்கள் கண்ட உண்மையாயிற்றே என்று நினைத்த அடிகள் புன்முறுவல் கொண்டு, உண்மைதான் என்று விஷமமாக பதில் சொன்னார். எது உண்மைதான் என்று சொல்கின்றீர்கள் என்று வினவினால் அள்ளி, பெண் பக்கத்தில் இருக்கும் போது தியானம் நடவாது என்பதை என்றார் அடிகள். இரண்டு பெண்கள் உமது இருபுறத்தில் இருந்தால் என்று அள்ளி விஷமமாக கேட்டாள். துறவி உருப்படுவது ஏது என்று அடிகளும் வெறுப்போடு பதில் சொன்னார். அப்படியானால் உமது துறவரம் உருப்பட முடியாது. ஏன், அதோ வருவதும் பெண். அப்படியா? ஆமாம், எங்கள் இருவருக்கும் இடையில் நீங்கள் தலையில் துணியை போட்டுக்கொண்டு நடந்து வர வேண்டும். நன்றாகத்தான் இருக்கும். அடிகளின் பதிலில் இகழ்ச்சி அபரிமிதமாக கலந்திருந்தது. அதை கவனித்து அள்ளி சொன்னாள், வேறு வழியில்லை அடிகளே, எங்கள் இருவருக்கும் முக்காடிட்டுக் கொள்ள பொறுவை இருக்கிறது. எங்களை பார்த்தால் நாங்கள் மாளிகை பணிப்பெண்கள் என்று மாளிகை காவலர் எண்ணிக்கொள்வார். உம்மை பார்த்தால் அப்படி நினைக்க இடமில்லை. நீங்களே சற்று முன்பு கூறவில்லையா, போர்வை இன்றி வந்தால் காவலர் பார்த்து விடுவார்கள் என்று? ஆமாம் சொன்னேன் என்று ஒப்புக்கொண்ட அடிகளை பார்த்து அள்ளி, ஆகவே எங்கள் மறைவில் எங்கள் இருவருக்கும் இடையில் நீங்கள் அரவம் ஏதும் செய்யாமல் நடந்து வர வேண்டும் என்று கூறினால் அடிகள் வினாடி காலம் சிந்தனையில் இறங்கிவிட்டு கேட்டார், ஆமா, நான் வருவது அந்த பெண்ணுக்கு தெரியுமா என்று? தெரியும் என்று அள்ளி பதில் சொல்லிய போது அடிகள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார். எப்படி தெரியும் அள்ளி என்று கேட்கவும் செய்தார். சற்று முன்பு இருமுறை கூவினேன் அல்லவா என்று அள்ளி வினவினாள். ஆமாம், ஒரு முறை கூவினால் நான் மட்டும் வந்திருக்கின்றேன் என்று அர்த்தம், இருமுறை கூவினால் வேறு ஒருத்தரும் வந்திருக்கின்றார் என்று அர்த்தம். அள்ளியின் ஏற்பாடுகள் மாளிகையில் இருப்பவர்களுக்கும் அள்ளிக்கும் ஏற்பட்டுள்ள அதிசய சமிஞ்சுகள் இவற்றைக் கண்டு மேலும் மேலும் ஆச்சரியத்தால் மூழ்கி அடிகள் ஏதும் பேசாமல் அள்ளியிடம் தம்மை பூரணமாக ஒப்படைத்து விட்டார். அள்ளியும் அவளை நோக்கி வந்த பெண்ணும் மிக சாமர்த்தியமாக தங்கள் பணியை செய்து முடித்ததைக் கண்ட அடிகள் சில நிமிடங்கள் பெரிதும் சங்கடப்பட்டார். ஆனாலும் கடைசியில், அப்பா, பெண்கள் மனம் வைத்தால் உலகத்தையே ஏமாற்றி விடுவார்கள் என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். அள்ளி மறைந்திருந்த தோப்பின் முகப்பை அடைந்ததும் போர்வியால் தன்னை மறைத்துக் கொண்டு வந்த பெண் திரும்பி தோப்பின் ஓரமாக கிழக்கும் மேற்கும் இருமுறை நடந்து சென்றாள். பிறகு மீண்டும் தோப்பு முகப்புக்குள் புகுந்து மாளிகையை நோக்கி திரும்பி நின்றாள். அதை கண்டதும் அள்ளி, அடிகளே, உமது மேல் துணியை தலையில் மூடிக்கொள்ளும் என்று உத்தரவிட்டதோடு அந்த சின்னம் சிறு காஷாயத்தை தானே எடுத்து வழவழத்து அவர் தலையில் வைத்து என்று தூரிதப்படுத்தினாள். அந்த சிறு துணியால் முண்டனம் செய்யப்பட்ட சிரசை மூடி அடிகளின் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு தோப்பு முகப்பில் நின்ற பெண்ணின் பக்கத்துக்கு சென்றாள் அள்ளி. இரு பெண்களும் அடிகளுக்கு இருபுறத்திலும் நின்று கொண்டதும் குள்ளமாக இருந்த அடிகளை இன்னும் சற்று குனியச் சொல்லி தங்கள் போர்வையின் பக்கங்களால் அவரை போர்த்தி மறைந்தார்கள். பிறகு நடுக்கும்படி அவருக்கு சைகை செய்து அடிகள் இடையே நடந்து வர இரு பெண்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு மாளிகையின் பக்க கதவை நோக்கி நகர்ந்தார்கள். அதிக எச்சரிக்கையுடன் அந்த கதவை நெருங்கியதும் உள்ளே அடிகளை அழைத்து சென்று கதவை தாளிட்ட இரு பெண்களும் போர்வையை நீக்கவே கூட வந்த பெண்ணின் முகம் எதிரே ஓடிய படிகளின் உச்சியிலிருந்து வீசிய விளக்கு வெளிச்சத்தில் லேசாக தெரியவே, யாரது, இன்பவள்ளியா என்று பிரமிப்புடன் கூவினார் அடிகள். ஆமடிகளே என்று கூறிய இன்பவள்ளி, நீங்கள் என்னை இங்கு எதிர்பார்க்கவில்லையா என்று கேட்டாள். இல்லை, ஏன் கேட்கிறாய் என்றார் அடிகள். அள்ளி சொல்லவில்லையா என்று மீண்டும் கேட்டாள் இன்பவள்ளி. அள்ளி எதுவும் சொல்லவில்லை என்று கூறிய அடிகள் ஏதோ குற்றம் சாட்டுபவரை போல அள்ளியை நோக்கினார். அள்ளியின் கண்களும் அடிகளின் கண்களும் ஒருமுறை சந்தித்தன. பிறகு இன்பவள்ளியின் பார்வையுடன் தன் பார்வையை இணைத்த அள்ளி, இல்லை இன்பவள்ளி, நான் எதுவும் அவரிடம் சொல்லவில்லை என்றாள். இன்பவள்ளி அடிகளை மீண்டும் நோக்கிவிட்டு கேட்டாள், இங்கு பூவழகி சிறையில் இருப்பது உமக்கு தெரியாதா என்று? எனக்கு எப்படி தெரியும் என்று குழப்பத்தோடு வினவினார் அடிகள். பிரமானந்தர் சொல்லவில்லையா? சற்று பயத்தோடு வெளிவந்தது இன்பவள்ளியின் அடுத்த கேள்வி. இல்லை, அவருக்கு எப்படி தெரியும் என்றார் அடிகள். இன்பவள்ளியின் வதனத்தில் பயமும் கவலையும் மிதமின்றிய தாண்டவம் ஆடின. நாங்கள் ஓலை எழுதி அனுப்பினோமே என்றாள் அவள். இதை கேட்டதும் அடிகள் மனத்திலும் பயம் உதயமாகவே, ஓலை ஏதும் அறவில்லையே என்றார் அடிகள். ஆம் இன்பவள்ளி, ஓலை போய் சேரவில்லை என்றால் அள்ளி. உனக்கு எப்படி தெரியும் அது? அடிகள் முதலில் என் வீட்டுக்கு வந்ததும் பேசிய முறையிலேயே புரிந்து கொண்டேன். ஆகையால் அவர் வருவதை நான் ஊகித்ததாகவும் போய் சொன்னேன். இங்கு நடக்கும் விஷயங்களோடு அடிகளை பசுபதி மடத்தில் நாம் சந்திப்பதாக எழுதிய ஓலை வானகரை வரையில் எட்டவில்லை. அப்படியானால் தூதுவன் என்ன ஆனான்? விளங்கவில்லை. ஓலை மாற்றார் கையில் விழுந்தால் பூவழகியின் வாழ்வு நாசம். அள்ளியின் இந்த பதிலை கேட்டு அடிகளும் இன்பவள்ளியும் மிதமிஞ்சிய திகிலால் இடிந்து போனார்கள். ஓலையும் தூதுவனும் என்ன ஆனார்கள் என்பதால் நிலை குலைந்து போன இன்பவள்ளி, இதை முதலில் தலைவியிடம் சொல்ல வேண்டும், வாருங்கள் அடிகளே என்று தன்னையும் தொடரும்படி அவருக்கு சைகை செய்து படிகளில் ஏற முயன்றவள் சற்றென்று முதல் படியிலேயே நின்று எதையோ ஒற்று கேட்டாள். அவள் முகத்தில் இருந்த கவலை அதிக கவலைக்கு இடம் கொடுத்தது, பீதி அதிக பீதிக்கு இடம் கொடுத்தது. அந்த கவலையும் பீதியும் அடிகளையும் அள்ளியையும் கவர அவர்களும் சற்று நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மௌனமாகவே நின்றார்கள். அவர்கள் சற்று முன்பு நுழைந்த வெளிக்கதவு மீண்டும் மும்முறை லேசாக தட்டப்பட்டது. மாளிகை தோட்டத்தில் திறக்கும் அந்த பக்க கதவு தட்டப்பட்டதும் பீதி கொண்ட மூவரில் அள்ளிய சற்றென்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டது அன்றி சிறிது தைரியமும் கொண்டு அடிகளை அழைத்து கொண்டு போய் இன்பவள்ளி, கதவை நான் திறக்கிறேன் என்று கூறி அவர்களை மேலே செல்ல தூரிதப்படுத்தினாள். அள்ளியின் சொற்படியே அடிகளை அழைத்து கொண்டு படிகளில் ஏறி இன்பவள்ளி மறைந்தாள். அவர்கள் மேற்படியிலிருந்து மறைந்ததும் தனது மடியில் இருந்த சிறு கத்தியை எடுத்து உருவி பிடித்துக் கொண்டு வலது கையை பின்புறம் மறைத்துக் கொண்ட அள்ளி இடது கையால் மெல்ல தாளை நீக்கி கதவை லேசாக திறந்தாள். அடுத்த வினாடி அவள் கையில் இருந்த கத்தி பலமான ஒரு கரத்தால் அகற்றப்பட்டது. ஒரு முரட்டு கரம் அவள் பூவுடலை சுற்றி வளைத்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.